பிரிவு ஆறு. சிறையிருப்புக்குப் பின். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? சகரியா 3:2. 45. சிறையிருப்பிலிருந்து திரும்புதல். கோரேசின் படைகள் பாபிலோனின் மதில்களின் அருகே வந்திருந்தன. சிறையிருப்பிலிருந்த யூதர் விடுதலை பெறும் நேரம் சமீபித்திருந்ததற்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. கோரேஸ் பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே அவனை பெயர் சொல்லி குறிப்பிட்டார் தேவன். மேலும் எதிர்பாராத வகையில் பாபிலோன் நகரை பிடித்து சிறையிருப்பின் புத்திரரை விடுவிக்க வழியை ஆயத்தம் பண்ணுவதில் அவன் செய்ய வேண்டியிருந்த பணியையும் பதிவு செய்து வைக்கும்படி செய்தார். ஏசாயாவின் மூலமாக பின்வருமாறு சொல்லப்பட்டது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்புத்தாள் பாள்களை முறித்து அந்தகாரத்திலிருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:1-3. நதியின் தண்ணீரை திருப்பிவிட்டு அதன் வாய்க்கால் வழியாகவும் மெத்தனத்தால் பாதுகாவலற்று திறந்த வண்ணமாக கிடந்த உள்வாசல்களின் வழியாகவும் பாபிலோனின் தலைநகருக்குள் பெர்சிய மன்னனுடைய படைகள் எதிர்பாராது நுழைந்தன. அப்போது தங்களை ஒடுக்கினவர்களின் திடீர் வீழ்ச்சி பற்றி ஏசாயா சொல்லியிருந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுவதற்கான அதிக ஆதாரங்களை யூதர்கள் கண்டார்கள். தங்கள் நிமித்தமாக தேசங்களின் காரியங்களை தேவன் மாற்றியமைப்பதற்கு சந்தேகத்திற்கு இடமற்ற ஓர் அடையாளமாக அது திகழ்ந்தது. ஏனெனில் பாபிலோன் கைப்பற்றப்பட்டு விழுந்து போகும் விதம் குறித்து தீர்க்க தரிசனத்தில் சுருக்கமாகச் சொல்லப்பட்டதோடு கூட பின்வரும் வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருந்தன. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்பாடு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தைக் கட்டி சிறைப்பட்டுப் போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 44:28, 45:13. சிறைப்பட்டுப் போனவர்கள் சீக்கிரத்தில் விடுதலையடைய இருந்தது குறித்து அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ள இந்த தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. சிறைப்பட்டு போனவர்கள் தங்கள் விடுதலைக்கான நம்பிக்கையை பெற இது தவிர வேறு தீர்க்க தரிசனங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன். ஆனால் எரேமியாவின் வார்த்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு எளிதில் கிடைத்தது. பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர் திரும்பி வருவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் என்பது பற்றி அவனுடைய வார்த்தைகள் தெளிவாக அறிவித்திருந்தன. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னதாக எரேமியா 25:12 கூறுகிறது. யூதாவின் மீதமான மக்கள் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர்கள் தேவதயவை பெறுவதற்கு ஏதுவானார்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக எரேமியா 29:14 கூறுகிறது.
தேவன் தம் மக்களுக்காக கொண்ட நோக்கம் பற்றி விவரிக்கும் இத்தீர்க்க தரிசனங்களையும் இதுபோன்ற மற்ற தீர்க்க தரிசனங்களையும் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அடிக்கடி ஆராய்வதுண்டு. இப்பொழுது தேசங்களின் மத்தியில் தேவகரம் வல்லமையாகச் செயல்பட்டதை மளமளவென நிகழ்ந்த நிகழ்வுகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்க இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்களை விசேஷமாக எண்ணிப் பார்த்தான் தானியேல். தீர்க்கதரிசன வார்த்தையில் அவனுக்கிருந்த விசுவாசமானது வேத எழுத்தாளர்களால் முன்னுரைக்கப்பட்டிருந்த அனுபவங்களில் பிரவேசிக்க அவனை வழிநடத்தியது. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுதுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்றார் தேவன். வசனம் 10-13 வரை. பாபிலோன் வீழ்ச்சியடைவதற்குச் சற்று முன் இந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்து தானியேல் தியானித்து காலங்கள் பற்றி விளக்குமாறு தேவனை வேண்டிக் கொண்டிருந்தபோது ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி பற்றி அவனுக்கு தொடர்ச்சியாக தரிசனங்கள் கொடுக்கப்பட்டன. தானியேலின் புத்தகம் 7 சொல்லப்பட்டிருப்பது போல முதலாம் தீர்க்க தரிசனத்திற்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் எல்லா காரியமும் தீர்க்கதரிசிக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன் என்று அந்நேரத்தில் தன்னுடைய அனுபவம் பற்றி அவன் எழுதுகிறான். தானியேல் 7:28. இன்னொரு தரிசனம் மூலம் வருங்கால நிகழ்ச்சிகள் பற்றி அதிகமான வெளிச்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தின் முடிவில்தான் பரிசுத்தவானாகிய ஒருவன் பேசக் கேட்டான். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். தானியேல் 8:13. 2300 இராப்பகல் செல்லும் வரை கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று பதிலளிக்கப்பட்டது. வசனம் 14. அது அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. தரிசனத்தின் அர்த்தமறிய அவன் மும்முரமாக முயன்றான். எரேமியாவால் முன்னுரைக்கப்பட்ட 70 சிறையிருப்புக்கும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பு இத்தனை காலம் செல்லுமென்று பரலோகத்தின் தூதன் ஒருவனால் சொல்லப்பட்ட 2300 வருடங்களுக்கும் உள்ள தொடர்பை தானியேலால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பகுதியின் விளக்கம் காபிரியேல் தூதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த தரிசனத்திற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்ற வார்த்தைகளை கேட்டபோது அவர் சோர்வுற்றான். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையைச் செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை என்று தன் அனுபவம் பற்றி அவன் எழுதுகிறான். வசனம் 26-27. இஸ்ரவேலின் நிமித்தம் இன்னமும் பாரங்கொண்டவனாய் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை மீண்டும் படித்தான் தானியேல். அவை தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்தன. அதாவது, எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை வேதவாக்கிய சாட்சியங்களின் மூலமாக அவன் அறியுமளவிற்கு தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்தன. தானியேல் 9:2. தீர்க்க தரிசனத்தின் நிச்சய வார்த்தையில் உறுதியான விசுவாசம் கொண்டு அந்த வாக்குத்தத்தங்கள் சீக்கிரத்தில் நிறைவேற வேண்டுமென தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் தானியேல். தேவனுடைய மேன்மை காக்கப்பட வேண்டுமென வேண்டிக் கொண்டான். தேவ நோக்கத்தை விட்டு பின்வாங்கி போனவர் கலோடு தன்னையும் முழுவதுமாகச் சேர்த்து கொண்டு அவர்களுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களாக அறிக்கை செய்தான். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தேன் என்றான் தீர்க்கதரிசி. வசனம் 3:4. தேவ சேவையில் நெடுநாட்கள் பணியாற்றியிருந்தான் தானியேல். மிகவும் பிரியமானவன் என்று பரலோகத்தால் தாமே அழைக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுது தனக்கு பிரியமானதன் ஜனங்களுடைய பெருந்தேவையை முன்னிறுத்தி தேவனுக்கு முன்பாக ஒரு பாவியாக தன்னை நிறுத்தினான். ஓர் அருமையான ஜெபத்தை மிக எளிமையோடும் மிகுந்த ஊக்கத்தோடும் ஏறெடுத்தான். பின்வருமாறு அவன் வேண்டினான். ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாகச் செய்த துரோகத்தினிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய்கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின்மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாகச் செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. தானியேல் 9:4-9, 16-19. தீர்க்கதரிசியின் தாழ்மையான பிரார்த்தனையை கேட்க பரலோகமே இறங்கி வந்தது. மன்னிப்பையும் விடுதலையையும் வேண்டி அவன் தன் பிரார்த்தனையை முடிப்பதற்கு முன்னதாகவே வல்லமை மிக்க காப்ரியேல் மீண்டும் அவனுக்கு தரிசனமாகி பாபிலோனின் விழுகைக்கும் பெல்சாச்சாரின் மரணத்திற்கும் முன்னர் அவன் கண்ட தரிசனத்திற்கு அவனுடைய கவனத்தை திருப்பினான். அதன் பிறகு எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் 70 வார காலகட்டம் ஆரம்பிக்க இருந்ததாக அவனுக்கு விளக்கமாக விவரித்தான் தூதன். 25. மேதிய மன்னனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்தில்தான் தானியேலின் ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. அந்த மன்னனின் தளபதியாகிய கோரேஸ்தான் உலக சாம்ராஜ்யமான பாபிலோனின் அதிகாரத்தை தகர்த்து போட்டான், தட்டி பறித்தான். தரியுவின் ஆளுகை தேவனால் கனம் பெற்றிருந்தது. அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் காப்பிரியேல் தூதந்தாமே அனுப்பப்பட்டிருந்தான். தானியேல் 11:1. பாபிலோன் வீழ்ச்சியடைந்து 2 வருடங்களுக்குள்ளாக அவன் மரித்தான். அவனுக்குப் பின் சிங்காசனம் ஏறினான் கோரேஸ். முதன்முதல் யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோனிற்கு ஒரு கூட்டம் எபிரேயரை நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து வந்ததிலிருந்து 70 வருட காலம் கோரேசுடைய ஆட்சியின் ஆரம்பத்தில்தான் முடிந்தது. சிங்கக்கெபியிலிருந்து தானியேல் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தினால் மகா கோரேசின் மனதில் நன்மையான ஒரு தாக்கம் ஏற்படும்படி செய்திருந்தார் தேவன். தொலைநோக்கு பார்வையுடைய ஓர் அரசியல்வாதியான தேவமனிதனாகிய தானியேலிடம் காணப்பட்ட தூய்மையான குணநலன்கள் அவன் மேல் பெர்சிய மன்னன் விசேஷித்த மரியாதை காட்டவும் அவனுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும்படியும் வழிநடத்தியது. இப்பொழுதும் எருசலேமில் தம்முடைய ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டப்போவ தாகதேவன் சொன்னதை நிறைவேற்ற கோரேஸ் தம் பிரதிநிதியாகச் செயல்படவும் அவனை பற்றின தீர்க்க தரிசனங்களை அவன் தெளிவாக அறிந்து கொள்ளவும் யூத மக்களுக்கு விடுதலை அருள்வும் கோரேசின் மனதில் தேவன் செயல்பட்டார். தானியேலுக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் தெளிவாகத் தெரிந்திருந்தது. பாபிலோன் எவ்விதமாக கைப்பற்றப்படும் என்பது பற்றி தான் பிறப்பதற்கு 100 வருடங்களுக்கு முன்னரே முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை ராஜா கண்டபோது, என்னைத் தவிர ஒருவரும் இல்லையென்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சர்வலோகத்தை ஆளுபவர் தனக்கு அறிவித்திருந்த செய்தியை அவர் வாசித்தபோது, நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று நித்திய தேவன் சொன்னதைத் தன் கண்கள் முன் கண்டபோது, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று வேதாகமத்திலிருந்து வாசித்தபோது அவனுடைய உள்ளம் அதிகமாக அசைக்கப்பட்டது. தேவன் தனக்கு நியமித்த பணியை நிறைவேற்றும்படி உறுதி கொள்ளச் செய்தது. ஏசாயா 45:5-6-4-13. யூதேய சிறை கைதிகளை விடுதலை பண்ண விரும்பினான். ஏகோவாவின் ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட அவர்களுக்கு உதவ விரும்பினான்.
எபிரியர்கள் திரும்பிச் செல்லவும் தங்கள் ஆலயத்தை திரும்ப கட்டவும் மக்கள் கொடுத்துதவ வேண்டுமென்று தான் விரும்புவதாக தன் ராஜ்யமெங்கும் கோரேஸ் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். பரலோகத்தின் தேவராகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்குப் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன்.
அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருகஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமென்று தன் பொது அறிக்கையில் நன்றியறிதலோடு ராஜா தெரிவித்திருந்தான். எஸ்ரா 1:1-4.
தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்படக் கடவது. அதின் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்படக் கடவது. அதற்குச் செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத் துக்கடுத்த பொன் வெள்ளி பணிமுட்டுகள் எருசலேமிலுள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்குப் போய் சேரும்படிக்கு திரும்பக் கொடுக்கப்படக் கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகக் கடவர்கள் என்று ஆலய கட்டடத்தைப் பற்றி மேலும் அவன் கட்டளையிட்டிருந்தான். எஸ்ரா 6:3-5. அரசனுடைய ஆட்சியெல்லையின் கடைக்கோடி பகுதி மட்டும் இந்த கட்டளையின் செய்தி எட்டியது. புறப்படுவதற்காக ஆயத்தமான பிள்ளைகள் மத்தியில் எங்கும் பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது. தானியேலைப் போன்ற அநேகர் அது பற்றின தீர்க்க தரிசனங்களை படித்து வந்திருந்தனர். சியோனின் நிமித்தம் தலையிடு வதாகதேவன் வாக்குரைத்திருந்ததை வேண்டி அவரிடம் வந்தனர். இப்பொழுதோ அவருடைய ஜபங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டது. உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடே பின்வருமாறு அவர்களால் பாட முடிந்தது.
சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போலிருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களைச் செய்தாரென்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களைச் செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:1-3.
யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் அனைவருமே மீதமானவர்களில் பயபக்தியுள்ளவர்களாயிருந்தனர். சிறையிருப்பின் தேசங்களிலிருந்த யூதர்களுக்குள்ளே பலசாலிகளான சுமார் 50,000 பேர் எருசலேமுக்குப் போய் கர்த்தருடைய ஆலயத்தைக் கட்ட தங்களுக்கு கிடைத்த அற்புத தருணத்தை சாதகமாக்கத் தீர்மானித்தனர். அவர்கள் வெறுங்கையிட்டன் போகும்படி அவர்களின் சிநேகிதர்கள் விட்டுவிடவில்லை. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய்
காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளிப் பணிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். திரும்ப எடுப்பித்து கட்டப்பட இருந்த ஆலயத் தேவைக்காக இதுபோக இன்னும் அநேக உற்சாக காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டன. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை பெர்சியாவின் ராஜாவா கிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுத்து கொடுத்தான். அவைகளின் எண்ணிக்கை 5400. எஸ்ரா 1:5-11 வரை.
யூதேயாவிற்கு திரும்பிச் சென்ற குழுவிற்கு அதிபதியாக ராஜாவாகிய தாவீதின் வம்சத்தானான செருபாபேலை நியமித்தான் கோரேஸ். இவன் சேஸ்பாத்சார் என்றும் அழைக்கப்பட்டான். அவனோடு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் இருந்தான். பாழாய் கிடந்த வனாந்தரம் வழியான நீண்ட பிரயாணமானது பத்திரமாக முடிவடைந்தது. அந்த சந்தோஷக் கூட்டத்தார் தேவனுடைய அநேக இரக்கங்களை எண்ணி ஸ்தோத்தரித்தவர்களாக, உடைந்தும் அழிந்தும் கிடந்ததை திரும்ப கட்டும் பணியை உடனடியாகத் தொடங்கினார்கள். ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின செலவிற்காக வம்சங்களின் தலைவர்கள் தங்கள் பொருட்களிலிருந்து முன்மாதிரியாக காணிக்கை கொடுத்துதவினார்கள். அவர் களை பின்பற்றி மக்கள் தங்கள் சிறு சேமிப்பிலிருந்து மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். எஸ்ரா 2:64-70 வரை. முந்தைய ஆலயப் பிராகாரத்தில் பலிபீடமிருந்த இடத்திலேயே ஒரு பலிபீடம் கட்டும் பணியும் வேகமாக நடந்து முடிந்தது. அந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டை சம்பந்தமான காரியங்களுக்காக ஜனங்கள் ஏகோபித்து கூடினார்கள். நேபுகாத்நேச்சாரால் எருசலேமின் ஆலயம் அழிக்கப்பட்ட சமயத்தில் தடைப்பட்ட பரிசுத்த ஆராதனைகளை மீண்டும் நடத்தும்படி அங்கே அவர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் வீடுகளுக்குச் சென்று குடியிருக்க பிரிந்து செல்வதற்கு முன்பு இவற்றையெல்லாம் புதுப்பிக்க பெருமுயற்சி எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் கூடார பண்டிகையையும் ஆசரித்தார்கள். எஸ்ரா 3:1-6 வரை. அன்றாட தகனபலிக்கான பலிபீடத்தை ஸ்தாபித்தது மீதமான மெய்க்கூட்டத்தாரை மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளாக்கியது. ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்குத் தேவையான ஆயத்தங்களை மனப்பூர்வமாகச் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் அதில் காணப்பட்ட முன்னேற்றம் அவர்களை தைரியங்கொள்ளச் செய்தது. தேவ பிரசன்னத்தை கண்கூடாகக் காண்பதற்கான அடையாளங்கள் அநேக வருடங்கள் அவர்களுக்கு இல்லாதிருந்தன. இப்பொழுதும் தங்கள் பிதாக்களின் சோரமார்க்கம் பற்றின வருத்த, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 86:5. கரமான நினைவுகள் பல தங்களைச் சூழ்ந்து கொண்டிருக்க, தேவ மன்னிப்பையும் தயவையும் வெளிப்படுத்தும் மெய்யான அடையாளத்திற்காக ஏங்கினார்கள். பண்டைய சிலாக்கியங்களையும் தங்கள் உடைமைகளையும் மீண்டும் பெறுவதை விட தேவ அங்கீகாரத்தையே உயர்வாக மதித்தார்கள். அவர்கள் நிமித்தம் அவர் செய்த கிரியைகள் அற்புதமானவை. தேவ பிரசன்னம் தங்களோடிருந்ததற்கான நிச்சயத்தை பெற்றிருந்தார்கள். இருப்பினும் இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருந்தனர். ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டு அதனுள்ளிருந்து அவருடைய மகிமை பிரகாசிப்பதை தாங்கள் பார்க்கும்படியான நாளுக்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு சந்தோஷமாக காத்திருந்தனர். கட்டுமான சாமான்களை ஆயத்தம் செய்வதில் ஈடுபட்டிருந்த வேலைக்காரர்கள் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இராட்சசக் கற்களை கண்டெடுத்தார்கள். அவை சாலமோனின் நாட்களில் ஆலயமனைக்கு கொண்டு வரப்பட்டவை. உடனே பயன்படுத்தும் வகையிலும் அவை இருந்தன. அதுபோக இன்னும் ஏராளமான பொருட்கள் ஆயத்த நிலையில் இருந்தன. அஸ்திபாரக்கள் மாத்திரம் நடப்பட வேண்டியிருந்தது. அதற்கு முன் செய்யப்பட வேண்டிய ஆயத்த வேலைகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்றிருந்தன. அங்கு நடைபெற்று வந்த வேலையை பார்க்கவும் அதில் தங்களுக்கும் ஒரு பங்கிருந்ததால் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் கூடியிருந்த அநேகமாயிரம் பேர்களுக்கு முன்பாக அஸ்திபாரக்கள் நாட்டப்பட்டது. மூளைக்கல்லானது அதன் இடத்தில் நாட்டப்பட்ட போது ஆசாரியர்கள் பூரிகைகளோடும் ஆசாபின் குமாரர் தாளங்களோடும் கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். வசனம் 11.
தேவன் சியோனுக்கு அருள் விரும்பின தயவு பற்றின அநேக தீர்க்க தரிசனங்களில் மீண்டுமாக கட்டப்பட இருந்த அந்த தேவாலயம்தான் மையப்பொருளாயிருந்தது.
மூளைக்கல் நடப்பட்ட விசேஷமான அத்தருணத்தின் போது அங்கிருந்த அனைவருமே உற்சாகத்தில் திளைத்திருக்க வேண்டும். சந்தோஷமான அந்நாளில் இசைத்துணியோடும் துதியின் ஆரவாரத்தோடும் கலந்து அதற்கு முரணான ஒரு சத்தமும் கேட்டது. முந்தின் ஆலயத்தைக் கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண் கழுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரா 3:12. நீண்டகால மனக்கடினத்தின் விளைவுகளை எண்ணி பார்த்தபோது அந்த முதியோர்களின் இருதயங்கள் துக்கத்தால் நிறைந்திருக்கும் என்பதில் ஆச்சரியமேதுமில்லை. அவர்கள் அவர்களும் அவர்களின் தலைமுறையினரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலுக்கான அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றியிருந்தால் சாலமோன் கட்டின் ஆலயம் அழிந்திருக்காது, சிறையிருப்பும் அவசியமற்றிருந்திருக்கும். அவர்கள் நன்றிகெட்டுப் போய் உண்மையின்றி இருந்ததால்தான் புறஜாதியார் நடுவில் சிதறுண்டார்கள்.
நிலைமை இப்போது மாறியிருந்தது. கனிவான இரக்கத்தோடு தேவன் மீண்டுமாக தம் மக்களை சந்தித்தார்.
அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப அனுமதித்தார். கடந்த கால தவறுகளின் நிமித்தம் ஏற்பட்ட வேதனை இப்போது மிகுந்த சந்தோஷமான அனுபவங்களுக்கு வழிவிட்டது. அவர்கள் மீண்டும் தேவாலயத்தை கட்ட உதவும்படி கோரேசின் இருதயத்தில் தேவன் கிரியை செய்தார். அது அவர்கள் மனதில் ஆழமான நன்றியுணர்வை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் தேவ வெளிப்பாட்டின் செயல்களை அதில் காண சிலர் மறந்தனர். களி கூறுவதற்கு பதிலாக அதிருப்தியும் அதைரியமுமான எண்ணங்களை வளர்த்தனர். சாலமோன் கட்டின் ஆலயத்தின் மகிமையை அவர்கள் கண்டிருந்தனர். இப்போது அதைவிட மிகக் குறைவான பொலிவுடன் அது கட்டப்பட இருந்ததின் நிமித்தம் புலம்பினார்கள். முறுமுறுப்பும் குறைகூறலும் தேவையற்ற ஒப்பீடுகளும் அநேகரின் உள்ளங்களில் சோர்வான எண்ணங்களை ஏற்படுத்தி கட்டுகிறவர்களின் கரங்களை தளரப் பண்ணின. ஆரம்பத்திலேயே அதிக விமர்சனத்திற்கும் அதிக புலம்பலுக்கும் காரணமான ஒரு கட்டடத்தை கட்டும் பணியை தாங்கள் இன்னமும் தொடர வேண்டுமா என்று கேட்பதற்கு அது வழிவகுத்தது.
ஆனாலும் மிகுந்த விசுவாசமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டு அந்த ஆலயத்தின் குறைவான மகிமையை அதிருப்தியுடன் நோக்காத அநேகரும் அக்கூட்டத்தில் இருந்தனர். அனே கம்பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. வசனம் 12:13. ஆலயத்தின் அஸ்திபாரக்கள் நடப்படும்போது களிகூற மறந்தவர்கள் அந்நாளின் தங்கள் விசுவாசக் குறைவினால் ஏற்படவிருந்த விளைவுகளை முன்னுணர்ந்திருந்தால் நிச்சயம் திகைப்படைந்திருப்பார்கள். ஊக்கமற்ற உடன்பாடற்ற தங்கள் வார்த்தைகளின் விளைவை கொஞ்சங்கூட அவர்கள் உணரவில்லை. தாங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் தேவனுடைய வீடு கட்டி முடிக்கப்படுவதை அச்செயல் எவ்வளவு தூரம் தாமதிக்கப் பண்ணும் என்பதை கொஞ்சங்கூட அவர்கள் அறியவில்லை. இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போவதற்கு முன்னர் முந்தைய ஆலயத்தின் மாட்சியும் அதன் ஆராதனைச் சடங்குகளின் மாட்சியும் அவர்களின் பெருமைக்கு ஓர் ஆதாரமாக விளங்கியது. ஆனால் தேவன் எதனை மிக முக்கியமானதாக கருதினாரோ அந்த பண்புகள் அவர்களின் ஆராதனையில் அநேகமாக காணப்படவில்லை. முந்தைய ஆலயத்தின் மகிமையும் அதன் ஆராதனைகளின் கவர்ச்சியும் அவர்களை தேவனிடம் பரிந்துரைக்கக் கூடாதிருந்தன. ஏனெனில் அவருடைய பார்வையில் முக்கியமாக தோன்றினதை அவர்கள் அவருக்கு ஏறெடுக்கவில்லை. தாழ்மையும் நறுங்குண்டது. மான ஆவியை ஒரு பலியாக அவர்கள் அவருக்கு கொண்டு வரவில்லை.
தேவராஜ்யத்தின் முக்கிய நியதிகள் மறக்கப்படும்போதுதான் சமயச் சடங்குகள் கணக்கில்லாமல் அதிகரிக்கின்றன, பகட்டானதாக்கின்றன. குணத்தை மேம்படுத்தவும் ஆத்துமாவை அலங்கரிக்கவும் தேவபயத்தால் வரும் தாழ்மையை புறக்கணிக்கும்போதுதான் பெருமையும் ஆடம்பர நாட்டமும் எழுகின்றன. அவை வியக்கத்தகு ஆலய கட்டடங்களையும் மட்டுமீறிய தோரணங்களையும் கவர்ச்சியான சமயச் சடங்குகளையும் வேண்டுகின்றன. ஆனால் இவற்றிலெல்லாம் தேவன் மகிமைப்படுவதில்லை. தேவன் தம் சபையிடம் வெளிப்படையான அனுகூலங்களையல்ல, உலகத்தை விட்டு அதனை வேறுபடுத்தி காட்டும் மெய்யான பக்தியையே அதிகம் எதிர்பார்க்கிறார். அதன் அங்கத்தினர்கள் கிறிஸ்துவை பற்றின அறிவில் வளர்வதை வைத்தும்
அவர்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்வதை வைத்துமே அவர் அதனை மதிப்பிடுகிறார். அன்பின் கிருபையின் நியதிகளை அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளிடம் வெளிப்பட வேண்டிய குணத்தன்மையின் அழகுக்கு எத்தகைய கலையழகும் ஒப்பாகாது. தேசத்தில் மிகவும் ஏழ்மை நிலையில் ஒரு சபை இருக்கலாம். வெளிப்புற காட்சிக்கு கவர்ச்சியற்றதாகவும் அது தோன்றலாம். ஆனால் அதன் அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் குணத்தை பெற்றிருப்பார்களானால் அவர்களின் தொழுகையில் தேவ தூதர்களும் அவர்களோடு இணைவார்கள். நன்றியுள்ள இருதயங்களிலிருந்து ஏறெடுக்கப்படும் ஸ்தோத்திரமும் துதியும் ஒரு சுகந்த பலியாக தேவனைச் சென்றடையும்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள், அப்படிச் சொல்லக் கடவர்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். சங்கீதம் 107:1-2, 105:2-3, 107:9.